الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الحج أشهر معلومات، فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج، وما تفعلوا من خير يعلمه الله، وتزودوا فإن خير الزاد التقوى، واتقون يا أولي الألباب. صدق الله. عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: من حج هذا البيت فلم يرفث ولم يفسق خرج من ذنوبه كيوم ولدته أمه. متفق عليه. எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் ஏகவல்லன் சர்வசக்தனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் சத்தியமே தன் வாழ்வின் இலட்சியமாக கொண்டு தன்னை எதிர்நோக்கி வந்த எண்ணற்ற இன்பங்களை எல்லாம் சமூக வாழ்வின் உயர்வுக்காக வேண்டி சிரமங்களாக துன்பங்களாக மாற்றிக்கொண்ட நம் அனைவரின் உயிரை காட்டிலும் உயர்ந்தவர்களும் உகந்தவர்களும் ஆகிய முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், அவர்களை தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், கயாமத்து நாள் வரை வருகின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் குறித்தாகட்டும் என்று வேண்டியதன் பின்னால், அல்லாஹுவின் உயர்ந்த கடமைகளில் ஒன்றான ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனின் தூய இல்லமாம் பள்ளி வாயிலுக்கு வருகை தந்திருக்கும் அன்பு சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுபஹான வ தஆலாவை எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன், நல்லுபதேசம் புரிகின்றேன். அன்பு நிறைந்த இஸ்லாமிய சோர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நம்மை முற்றிலும் நேரான வழியின்பால் நடத்துவதற்காக அவனுடைய உயர்ந்த வழிகாட்டியாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா அனுப்பினான். அவர்களை உண்மைப்படுத்த உறுதிப்படுத்த கியாமத்து நாள் வரை வருகின்ற மக்கள் தங்களுக்கு சட்ட புத்தகமாக அமைத்துக் கொள்ள அவர்களுக்கு உயர்ந்த குர்ஆனையும் அல்லாஹுக்கு சுபஹான வ தஆலா இறக்கினான். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அடியார்களாகிய நம்மீது மிகப்பெரிய அருள் உள்ளவனாக, இரக்கம் உள்ளவனாக, கிருபை உள்ளவனாக, கருணை உள்ளவனாக இருக்கிறான். ஒரு அடியான் நன்மைகள் செய்துவிட்டால் அந்த நன்மைக்காக வேண்டி, அந்த நன்மைக்கான கூலி கொடுப்பதற்காக வேண்டி, அதை எழுதி அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிப்பதற்காக வேண்டி மலக்குகளின் பெரும் அணியை அல்லாஹு சுப்ஹான வ தஆலா ஏற்பாடு செய்திருக்கிறான். ஒரு அடியான் திட்டமிட்டோ, தெரியாதனத்தாலோ, அறிந்தோ அறியாமலோ தவறுகளை குற்றங்களை செய்துவிட்டால் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நீண்ட நேரங்கள் அவனுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பம் அளிக்கின்றான். அவனுக்கு தௌபாவுடைய வாயில்கள் திறந்து விட வேண்டும் என்பதற்காக சில வேளைகளிலே இது போன்ற நல்ல பிரசங்கங்கள், நல்லோர்களுடைய வார்த்தைகள், புத்திமதிகள், எதேர்ச்சியான சில நிகழ்வுகள், சம்பவங்களை எல்லாம் ஏற்படுத்தி அடியான் தன்பக்கமாக மீண்டு வந்து அவன் இழைத்த தவறுக்காக, பிழைக்காக தௌபா செய்ய வேண்டும் என்பதாக நீண்ட இடைவெளிகளை கொடுத்து, அதற்கு பின்னாலும் அப்படி இல்லை என்றால் அந்த அடியான் செய்த தவறுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தண்டனை வழங்க வேண்டும் என்பதற்காக அதை எழுதிக்கொள்ள சொல்லுகிறான். அதற்கு பிறகும் என்றாவது இந்த மனிதன் பச்சோதாபப்பட்டு அழுது கண்ணை வடித்து அந்த தவறுகளை உணர்ந்து கொண்டால் அதற்கு பிறகும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தௌபாவுடைய வாசலை அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான். இப்படியாக அடியார்களின் மீது மிகப்பெரிய அன்பு கொண்ட அல்லாஹ் சில கடமைகளை உடலோடு சம்பந்தப்படுத்தி, சில கடமைகளை பொருளோடு சம்பந்தப்படுத்தி, சில கடமைகளை உடலோடும் பொருளோடும் சம்பந்தப்படுத்தி அடியார்களுடைய நலன்களுக்காக அல்லாஹு தஆலா சில கடமைகளை தந்திருக்கிறான். அல்லாஹ் கடமைகளிலே பயிற்சியை வைத்திருக்கிறான். சில கடமைகளிலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உணர்ச்சியை வைத்திருக்கிறான். சில கடமைகளிலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு தேவையான வாழ்க்கையினுடைய சிறப்பம்சங்களை ஏற்படுத்தி மிக பெரும் படிப்பினைகளை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது மக்கள் உலகின் நாலா புறங்களில் இருந்தும் அல்லாஹ்வின் முதல் ஆலயமாம் காபா ஷரீபை நோக்கி மக்கள் படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய உயர்ந்த ஆலயம் அடியார்களுக்காக தங்களுடைய முகங்களை அடியார்கள் திருப்பிக் கொண்டு அல்லாஹ்வுடைய உயர்ந்த கடமைகளில் ஈடுபடுகின்ற அந்த கிபிலாவாக அல்லாஹ் ஆக்கி இருக்கக்கூடிய காபா ஷரீபை நோக்கி அடியார்கள் சென்று கொண்டிருக்கும் அந்த காட்சியை பார்த்து ஹதீஸிலே வருகிறது, அல்லாஹ்வுடைய மாபெரும் எதிரியான ஷைத்தான் தன்னுடைய தலையின் மீது மண்ணை வாரி போட்டுக் கொள்ளுகின்றான். இத்தனை நாட்களாக இந்த அடியான் செய்த எல்லா விதமான குற்றங்கள் தவறுகள் அல்லாஹ்விற்கு வெறுப்பான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு கனப்பொழுதிலே இவனுக்கு தௌபா கிடைக்க போகிறது. ஒரு சில நாட்களுடைய அந்த கடமைகளிலே இந்த அடியான் மிக பரிசுத்தமானவனாக தான் எங்கிருந்து புறப்பட்டு செல்கிறானோ திரும்ப தன்னுடைய தாயகத்துக்கு திரும்பி விடுவானே என்று அந்த மாபெரும் கலக்கத்தின் ஊடாக அவன் தன்னுடைய பட்டாளங்களோடு அழுது பிரலாபித்து தன்னுடைய தலையில் மண்ணை வாரி போட்டுக் கொள்ளுகிறான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, அப்படியாக அடியார்கள் அல்லாஹ்வுடைய உயர்ந்த அந்த ஆலயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். வசதி படைத்தவர்களும் உடல் தகுதி உடையவர்களும் வாழ்நாளில் ஒரு தடவை அந்த கடமையை நிறைவேற்றுவதை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய கடமையாக ஆக்கியிருக்கிறான். ஹஜ்ஜுடைய கடமை என்றால் என்ன? அது என்ன பாடங்களை அடியார்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றது? அது அந்த மாபெரும் உயர்ந்த அந்த நிதர்சனமான அந்த காட்சியை அடியான் சந்திக்கும் போதெல்லாம் அடியானுடைய உள்ளம் ஆகரத்தின் பக்கமாக எப்படி சங்கமமாக வேண்டும் என்பதையெல்லாம் மிக தெளிவாக அந்த ஹஜ்ஜுடைய பாடம் நமக்கு சொல்லித் தருகிறது. தொழுகையை எடுத்துக்கொண்டால் அது ஒரு மனித வாழ்வின் உடல் பயிற்சியாக இருக்கிறது. பாவங்களனுடைய உடலிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு பாவத்துடைய சிந்தனைகளிலிருந்து மனிதன் அகன்றி தன்னை ஒரு சாதாரண மனிதனாக அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட அடியானாகிய நான் நாளை கியாமத்திலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு முன்னால் மிகவும் அற்பமான ஒரு மனிதனாக நிற்க வேண்டியிருக்கிறது. எனவே அன்று நான் நிற்கவிருக்கின்ற அன்றைய அந்த நாளை இன்று நான் பயிற்சியாக எடுக்கிறேன் என்ற அடிப்படையில் அணிவகுத்து ஏழைகள் செல்வந்தர்கள் என்ற பாகுபாடு இன்றி மக்கள் ஒரே சபைகளிலே ஒரே இடங்களிலே ஒரு இமாமுக்கு கீழாலே மக்கள் தொழுகை நடத்தி அந்த பயிற்சியை எடுத்துக் கொள்கிறார்கள். பாவத்திலிருந்து மனிதன் விடுபடுவதற்கு தன்னை ஒரு தாழ்ந்த மனிதனாக ஒரு சாதாரண அடியானாக அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்க இந்த தொழுகை மிகப்பெரிய ஒரு பயிற்சியாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோன்றுதான் ஜகாத் இருக்கிறது. உழைத்த உழைப்பிலிருந்து என்னுடைய ரப்பு அவனுடைய அடியார்களாகிய அவனுடைய படைப்புகளின் மிக சிரேஷ்ட படைப்பாகிய அடியார்களுக்கு பங்கீடு செய்கின்ற அந்த மேலான ஒரு பொறுப்பை எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். என்னுடைய உடல் இருக்கின்ற ஞாபத்துக்கள் அல்லாஹ்வுடைய பங்கீடாக இருக்கிறது. நான் வாழுகின்ற இந்த வாழ்க்கை இந்த ஆயுள் காலம் இது அல்லாஹ்வுடைய பங்கீடாக இருக்கிறது. அப்படி இருக்க உலகத்திலிருந்து நான் பிரிந்து சென்றால் என்னுடைய கபருக்கு கொஞ்சமும் வராத இந்த பணங்களை அல்லாஹ்விற்காக நான் ஏன் பங்கீடு செய்யக்கூடாது என்ற ஒரு உணர்வலை கலந்தவனாக ஒரு அடியான் தன்னுடைய பணத்திலிருந்து கொடுப்பது ஜகாத்தாக இருக்கிறது. ஏழைகளின் வரியாக இருக்கிறது. ஏழைகளை இனம் கண்டு அவர்களுடைய அந்த ஹக்கு அந்த உரிமை நிறைவு செய்யப்படுகிறது. இது போலதான் நோன்பு வந்திருக்கிறது வந்தது. அந்த நோன்பிலும் கூட ஏழை எளியோர்களுடைய பசிகளை மாதந்தோறும் உணர்ந்து கொள்ளுகின்ற அந்த ஒரு உயர்ந்த ஒரு உன்னதமான ஒரு விவாதத்தாக எல்லாம் நோன்பை ஏற்பாடு செய்திருந்தான். ஏழைகளின் மீது தங்களுடைய பொருட்களை செலவு செய்ய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. இது போலதான் அன்பார்ந்தவர்களே, இந்த ஹஜ்ஜும் மிகப்பெரிய ஒரு தூர நோக்கோடு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. வசதி படைத்த செல்வந்தர்கள் உடல் தகுதியுடையவர்கள் அல்லாஹ்வுடைய ஆலயம் சென்று அதை அடைந்து கொள்கிறார்கள். ஆனால் நாமும் நாம் இருக்கின்ற இடங்களிலே நாம் பிறந்த இந்த பூமியிலே இருந்து அதை அடைந்து கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹஜ்ஜுடைய கால எல்லையை நீட்டி வைத்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அந்த ஹஜ்ஜுக்கு மனிதர்கள் சென்று ஹஜ்ஜுடைய காலங்களிலே அந்த இடங்களை எல்லாம் தரிசிக்கும் போது அந்த இடங்கள் எல்லாம் அடியார்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு குடும்ப வாழ்க்கையினுடைய தாற்பயம் ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் என்ற அடிப்படையில் உலகில் வாழுகின்ற இந்த மனிதர்கள் இந்த மூன்று விதமான உறவுகளுக்குள்ளே சிக்குண்டு அவர்கள் இருக்கும் போது எப்படி இதை சந்தோஷகரமான ஒரு வாழ்வாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அங்கிருக்கக்கூடிய மலைகளும் மண்ணும் அங்கிருக்கக்கூடிய நிலப்பரப்புகளும் அங்கிருக்கக்கூடிய மணல் மேடுகளும் அந்த விரிந்து கிடக்கின்ற அந்த பாலைவனங்களும் ஒரு கதையாக சொல்லிக் கொண்டிருக்கிறது.
அன்னை ஹாஜர் ஓடி அடைந்து திரிந்த அந்த சபா மருவா ஒரு பெரிய பாடத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அங்கிருக்கக்கூடிய மீனா அது ஒரு பெரிய கதை பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த ஜம்சமின் நீரூற்று அது உலகுக்கெல்லாம் வியாபித்து அது ஒரு பெரிய மருந்தாக அடியார்களுடைய தேவைகளுக்கு எப்பொழுதெல்லாம் அதை பயன்படுத்திக் கொள்ள முடியுமோ பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த ஜம்சம் நீரை யார் எதற்காக அருந்துகிறார்களோ அந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொடுக்கும் மாபெரும் பொறுப்பை அல்லாஹ் அந்த நீரூற்றுக்கு கொடுத்திருக்கிறான். அந்த நீரூற்றுக்குள்ளே ஒரு சரித்திரம் தேங்கியிருக்கிறது. அந்த நீரூற்றுக்குள்ளே ஒரு அது நீரூற்று மட்டுமல்ல அது பாசத்தின் ஊற்றாக இருக்கிறது. ஒரு பிள்ளையினுடைய கால் அடிவாரத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு ஒரு தாய்க்கும் ஒரு தனையனுக்கும் இடையிலே உள்ள ஒரு பெரிய வாழ்வின் நெருக்கத்தை அந்த ஜம்சம் ஊற்று பேசிக் கொண்டிருக்கிறது. அதை சூழலிருக்கின்ற மலைகள், அங்கிருக்கக்கூடிய அரபாவுடைய வெளிகள், முஸ்தலிபாவுடைய வெளிகள், இவைகள் எல்லாம் அன்பார்ந்தவர்களே ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெரும் பாடத்தை அங்கே சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. வெறும் கல்லை மண்ணை பார்த்துவிட்டு வருபவர்களுக்கு அந்த உணர்ச்சிகள் உண்டாக மாட்டாது. இது ஒரு வகையான குடும்பவியல் படிப்பினையாக இருக்கிறது. இன்னும் ஒன்றிருக்கிறது அன்பார்ந்தவர்களே, யாரெல்லாம் உளப்பூர்வமாக தன்னுடைய பணத்திலே எனக்காக என்னுடைய ரப்பு கடமையாக்கிய இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நான் செவ்வனே நிறைவேற்ற வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு இன்னும் ஒரு உன்னதமான படிப்பினை இருக்கிறது. உலகிலே வாழ்ந்த வாழுகின்ற இனிமேல் வாழவிருக்கின்ற அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்ற நல்லடியார்கள் உலக வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பத்திலே சந்தோஷப்படுவார்கள். அதுதான் அவர்களின் அந்திர வேளையான சக்ராத்துடைய நிலையாகும். அதிலே அல்லாஹு தாலா வாழ வேண்டிய இடத்தையும் நீ வாழாது தப்பித்துக் கொண்ட இடத்தையும் அல்லாஹுக்கு சுபஹானஹு தாலா மிக தெல்ல தெளிவாக அல்லாஹு தாலா காட்டுவான். சுவனத்துடைய காட்சிகள் காட்டப்படும், நரகத்துடைய காட்சிகள் காட்டப்படும். சுவனத்தில் நிறைந்திருக்கின்ற அந்த இன்பகரமான வாழ்க்கையை அடியானுக்கு காட்டியதற்கு பின்னாலே அல்லாஹ் நரகத்துடைய அந்த பகுதியையும் அல்லாஹ் காட்டுவான். ஹதீஸிலே வருகிறது, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவருக்கு உலகினுடைய பார்வை திருப்பப்பட்டு ஆகரத்துடைய பார்வை அவருக்கு காட்டப்படும். அவருக்கு அவர் அல்லாஹ்வுடைய நேசராக வாழ்ந்தால், உலகத்தில் அல்லாஹ்விற்கு விருப்பமானவராக வாழ்ந்தால், இன்பர் துன்பமான நிலைகளில் எல்லாம் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தும் வழிகளை தேடி படித்துக் கொண்டார். அதனாலே இன்பத்திலும் துன்பத்திலும் அவர் அல்லாஹ்விற்கு மாறு செய்யவில்லை. செல்வ நிலையிலும் ஏழ்மை நிலையிலும் அல்லாஹ்விற்கு மாறு செய்யவில்லை. உள்ளூரிலும் பயணத்திலும் அவர் அல்லாஹ்விற்கு மாறு செய்யவில்லை. இப்படியாக வாழ்ந்த அந்த அடியான், இப்படியாக வாழ்ந்த அந்த மனிதன் தன்னுடைய சக்ராத்துடைய அந்த நேரத்திலே சுவனத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு அதன் இன்பமான வாழ்க்கை காட்டப்பட்டு, நரகத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு அதன் கோரப்பிடிகளும் கொடூரமான தண்டனைகளும் அங்கே காட்டப்பட்டதன் பின்னாலே அந்த அடியானுக்கு சொல்லப்படும், இதுதான் நீ தங்க இருந்த இடமாக இருந்தது. ஆனால் உன்னுடைய நல்லமல்கள், என்னோடு ஏற்படுத்திக் கொண்ட உலகத்தின் தொடர்புகள் உன்னை இந்த சுவனத்திற்கு அழைத்து சொன்னது என்று சொல்லும் பொழுது அந்த கடைசி வேளையிலே அடியானுக்கு ஏற்படுகின்ற இன்பம் அது அல்லாஹ்வுடைய இறைநேசர்களுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய ஞாபகமாக இருக்கும். அப்படியான அந்த ஒவ்வொரு அல்லாஹ்வுடைய நேசர்களும் எனக்கு அந்த மரணம் ஏற்படாதா, அந்த மரணத்தில் சுவனத்தின் காட்சி தெரிபடாதா என்று அங்கலாய்த்துக் கொண்டுதான் உலகத்திலே வாழ்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு தூர நோக்கான வாழ்வை ஒவ்வொரு ஹஜ்ஜாஜியும் இந்த மேலான உயர்ந்த இந்த ஹஜ்ஜுக்காக புறப்படும் போது அடைந்து கொள்கிறார். ஏன் அவர் அடைந்து கொள்கிறார் என்றால், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், ஹஜ் என்றால் என்ன தெரியுமா? ஹஜ் என்பது எவ்வளவு மேலான வணக்கம் தெரியுமா? மன் ஹஜ்ஜஹாதல் பைத், அதாவது அல்லாஹ்வுடைய இந்த வீடாகிய இந்த ஆலயமாகிய கஅபா ஷரீபிற்கு ஹஜ் செய்வதற்காக யார் வருகிறார்களோ, வலம் யர்புஸ் வலம் யஸ்ஸுப், அவர்கள் தவறிழைக்கவில்லை, குற்ற செயல்களில் ஈடுபடவில்லை, அல்லாஹ்விற்கு வெறுப்பான வார்த்தைகளை பரிமாறிக்கொள்ளவில்லை, அந்த நிலையில் ஹஜ்ஜுகளை செய்தால் அந்த ஹஜ்ஜாஜி, அந்த ஹஜ்ஜுக்காக புறப்பட்ட அந்த ஹாஜி, அவருடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்திலே ஒரு குழந்தை அன்று பிறந்தால் அந்த குழந்தையினுடைய செயலேட்டில் எப்படி தவறுகள் பாவங்கள் குற்றங்கள் இருக்க மாட்டாரோ, அந்த பிள்ளையை எவ்வளவு பெரிய கொடூரமான மனிதன் பார்த்தாலும் நிச்சயமாக இரக்க சிந்தையோடு பார்ப்பான். அப்படிப்பட்ட அந்த குழந்தையின் நிலைக்கு அல்லாஹு தாலா ஒரு அடியானை அல்லாஹ் திருப்பி விடுகின்றான். அதற்கு முன்னாலே அவர் ஒரு கொலையாளியாக இருக்கலாம், அதற்கு முன்னாலே அவருக்கு வட்டியோடு தொடர்பு இருந்திருக்கலாம், அதற்கு முன்னாலே மாபெரும் தவறுகளை செய்திருக்கலாம். உண்மையான தௌபாக்கள் நிறைவேற்றப்பட்டதன் பின்னாலே அல்லாஹ்விடத்திலே அந்த இடத்தில் ஒரு மனிதன் அழும் பொழுது அந்த அழுகைக்கு இருக்கின்ற மதிப்பை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி வார்த்தைகளால் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நிலையை அடைவதற்காக ஹஜ்ஜுக்கு புறப்படுகின்ற ஒவ்வொரு மனிதனும் அதை எப்படி அடைந்து கொள்ள வேண்டும் என்றால், அவருடைய அந்த ஹஜ்ஜுடைய பயணத்தின் ஒவ்வொரு கட்டமும் ஒரு பெரிய பாடமாக இருக்கும். அவருடைய அவருடைய அந்த குளிப்பு அது ஒரு அது தன்னுடைய மரணத்தின் பின்னாலே தன்னை குளிப்பாட்டுவதை போன்ற ஒரு உணர்வு அவருக்கு ஏற்படும். அதற்கு பின்னாலே அவர் அணிந்து கொள்ளுகின்ற எஹ்ராமுடைய அந்த வெண்ணிலை ஆடை அது அவருக்கு எப்படிப்பட்ட உணர்வினை ஏற்படுத்தும் என்றால், இது தன்னுடைய வாழ்நாளின் இறுதியிலே நான் அணிந்து கொள்ளுகின்ற கவனம் என்ற ஒரு உணர்வு ஏற்படும். இப்படியாக குடும்ப வாழ்க்கையும் மரணத்தின் பின்னால் மனிதன் அனுபவிக்கவிருக்கின்ற ஒரு உயர்ந்த வாழ்க்கையும் ஒன்றரை கலந்த ஒரு உணர்வு பூர்வமான ஒரு பயிற்சியான ஒரு படிப்பினையான ஒரு மேலான இபாதத்தாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜுடைய இபாதத்தை வைத்திருக்கிறான். அதனாலே தான் சில உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், உலகத்திலே வாழுகின்ற பருவமடைந்த ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் நான் அந்த ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணம் கொள்வதும் கடமையாகும் என்று எழுதியிருக்கிறார்கள். ஏன், ஒரு மனிதனுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரும் பாடத்தை படிப்பினையை அந்த மேலான உயர்ந்த பயணம் மனிதனுக்கு உண்டாக்குகிறது என்பதற்காக. ஆக அன்பார்ந்தவர்களே, அந்த அடிப்படையில் தான் அவர் அணிந்திருக்கின்ற அந்த எஹ்ராமுடைய ஆடை, அந்த வெண்ணிற ஆடை, தலை திறந்த ஆடை, ஒரு புறத்தை திறந்து மறுபுறத்தை மறைத்து அவர் அணிந்திருக்கின்ற அந்த ஆடை, அன்பார்ந்தவர்களே, அவருக்கு மட்டுமல்ல அவரை யாரெல்லாம் தரிசித்து துவா செய்யும்படியாக, இஸ்திக்ஃபார் செய்யும்படியாக, தன்னுடைய நோய்க்கு நிவாரணம் தேடும்படியாக, தன்னுடைய சலாத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எட்டி வையுங்கள் என்று அந்த பொறுப்பை கொடுப்பதற்காக செல்கிறார்களோ, இவர்கள் அனைவரையும் அவர் குளித்து சுப்பரவாகி அணிந்திருக்கின்ற அந்த ஆடையை பார்த்த உடனே அன்பார்ந்தவர்களே மெய் சிலிர்க்கின்ற ஒரு காட்சியாக அது இருப்பதை நாம் பல ஹாஜிகளை உம்ராவுக்கு செல்பவர்களை பார்த்த அந்த பயிற்சியினூடாக நாம் உணர்ந்திருக்கிறோம். ஆக அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட மரணத்தை ஒரே பார்வையில் பார்க்கின்ற, மரணத்தினுடைய பிடியை ஒரே பயிற்சியிலே எடுத்துக் கொள்ளுகின்ற மேலான உயர்ந்த கடமையாக அல்லாஹ் இந்த ஹஜ்ஜுடைய கடமையை வைத்திருக்கிறான். அவர் இஹ்ராமுடைய ஆடைகளை அணிந்து அவர் தன்னுடைய குடும்பத்தார்களிடத்திலே பயணம் சொல்லி அவர் பயணமாகின்ற அந்த காட்சி சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு பெரிய கண்கொள்ளாத காட்சி என்றால், குடும்பங்கள் ஆற தழுவி அவரை அணைத்து ஒரு இறுதி பயணம் என்று அந்த தோரணையில், இனிமேல் திரும்ப வர முடியாதோ, இதற்கு பின்னால் இவர் அந்த அரபாவுடைய வெளியிலே சிக்குண்டு கொண்டால், அல்லது அந்த கல்லறிகின்ற இடங்களிலே நசுங்குண்டால், அல்லது அங்கு ஏதாவது ஏற்பட்டு அப்படியாகிவிட்டால், இவர்கள் நீண்ட பயணம் கடல் கடந்த பயணம் செய்கிறார். ஆகாய மார்க்கமான இந்த பயணம், உயிரை பணையம் வைத்த இந்த பயணம், என்னுடைய இந்த சகோதரன் திரும்பி வராவிட்டால், என்னுடைய இந்த தந்தை திரும்ப வராவிட்டால், என்னுடைய இந்த சகோதரி திரும்ப வராவிட்டால் என்ற உணர்வுகளோடு அவருடைய குடும்பம் அவரை ஆற தழுவி அணைத்து அவரை வழி அனுப்புகின்ற அந்த காட்சி, அன்பார்ந்தவர்களே, மரணித்த ஒரு மனிதன் கவனுக்குள்ளே திணிக்கப்பட்டு அவன் சந்தூக்கில் ஏற்றப்படுவதற்கு முன்னால் குடும்பங்களின் மனோநிலை எப்படி இருக்குமோ, அப்படி ஒரு மனோநிலையை அவருக்கு மட்டுமல்ல அவரது குடும்பம், நண்பர்கள், உற்றத்தார்கள், உறவினர்களுக்கு ஒரு கனப்பொழுது உண்டாக்குகின்ற மாபெரும் பயணம்தான் இந்த ஹஜ்ஜுடைய பயணமாக இருக்கிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த ஹஜ்ஜுடைய பயணம் எனக்கு கிடைக்கக்கூடாதா, எனக்கும் வாழ்நாளில் இது ஒரு தடவை சந்தர்ப்பமாக அமையக்கூடாதா, நான் கட்டி வைத்த இந்த வீடு, நான் வாங்கி வைத்திருக்கின்ற இந்த காணிகள், நான் என்னுடைய சம்பாதிப்புக்காக ஏற்படுத்தியிருக்கும் இந்த கடை, அது இது இந்த வாகனம், இவைகள் எல்லாம் என்னோடு எதுவரை வரவிருக்கிறது, என்னுடைய மரணம் வரைதான் என்னோடு அது இருக்கும், அதற்கு பின்னாலே அது என்னை விட்டு பிரிந்துவிடும். அதிகமானவர்களுக்கு அந்த மரணம் சந்திப்பதற்கு முன்னாலேயே பல காரணிகளை ஏற்படுத்தி அவைகள் பிரிந்து விட்டன. பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக, உறவுகளுக்காக, தன்னுடைய சிரமங்களுக்காக, வழக்குக்காக, வம்புக்காக, இப்படியெல்லாம் அன்பார்ந்தவர்களே இந்த பொருள்கள் நம்மிலிருந்து கலந்திருக்கிறது. ஏன், நோய்க்காக உடல் ஆரோக்கியமாக இருந்த மனிதன் நவுது பில்லாஹி மினா திடீரென நோய்வாய்ப்படுகின்றான், அவனது வீடு பறந்து போய்விடுகிறது, அவனுடைய வாகனம் பறந்து போய்விடுகிறது, அவனுடைய பணம் கரைந்து போய்விடுகிறது. இப்படியாக பொருள்கள் எல்லாம் உலகில் ஏலமிடப்படுகின்ற ஒவ்வொரு நிலைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துகின்றான். ஆனால் ஒரு மனிதனுக்கு வாழ்நாளில் சில இலட்சங்களை செலவழித்து இந்த மேலான கடமையை செய்கின்ற பாக்கியம் கிடைத்தால், அன்பார்ந்தவர்களே, அது அழியாத வெங்கில் இவர் போட்ட பெரும் பணமாக நாளை கியாமத்துடைய நாளையில் பன்மடங்கு கூலியாக இவருக்கு கிடைக்கும். அதற்கு முன்னாலே இவர் திரும்ப தான் பிறந்த பூமியிலிருந்து அந்த இடத்திற்கு சென்று திரும்பி வந்தால் ஒரு புத்தம்புதிய மனிதனாக, முழுமை பெற்ற மனிதனாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு பக்குவமான மனிதனாக தன்னுடைய பிறந்த இடத்திற்கு திரும்ப வருகிறார் என்பதையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில லட்சங்களுக்கான வாக்குறுதிகளாக சொல்லியிருக்கிறார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனால் வாழ்நாளில் அந்த பயணத்தை நானும் ஒரு தடவையேனும் அனுபவிக்க வேண்டுமே, அந்த பயணத்தில் நானும் ஒரு தடவை சங்கமிக்க வேண்டுமே, அந்த பயணம் எனக்கும் வாழ்நாளில் ஒரு தடவை கிடைக்க வேண்டும் என்ற ஏக்கம் நிச்சயமாக ஈமானில் ஒரு கடுகு பிரமாணமான உணர்வுள்ள ஒவ்வொரு முஸ்லீமுடைய உள்ளத்திலும் நிச்சயமாக இருக்கும். ஆக அன்பார்ந்தவர்களே, எனவே இவர் அந்த கவனுடைய அதாவது அந்த அந்த ஆடையை அணிந்து நிற்க கவனுடைய ஆடைக்குள் இருப்பது போன்ற ஒரு உணர்வு அவருக்கு ஏற்பட்டுவிடும். அவருக்கு பின்னாலே குடும்பங்கள் எல்லாம் கண்ணீர் மல்க இவர் ஒரு வாகனத்திலே பயணமாகுவார். அந்த வாகனத்தில் ஏறும் போதே இதுதான், நான் மரணித்து விட்டால் என்னை மக்கள் எல்லோரும் சேர்ந்து குளிப்பாட்டி கவனித்து விட்டால் என்னை எந்த சந்தூக்கிலே வைப்பார்களோ, அப்படியான ஒரு பயணமாக இருக்கிறது. எப்படி அன்பார்ந்தவர்களே, குடும்பங்களில் அதிகமானவர்கள் குறிப்பாக பெண்கள் சார் உறவுகள் எல்லாம் வீடுகளிலே தங்கிவிட சில ஆண்கள் பின்தொடர நான்கு பேர் சுமந்து செல்லும் அந்த அந்த ஜனாதாவை போல அவர்களோடு இருக்கவர்கள் எல்லோரும் நின்றுவிட வாகனத்தில் எவ்வளவு இடம் இருக்கிறதோ அவ்வளவு பேர்கள் மட்டும் ஏறிக்கொள்ள அவர் கையசைக்க, குடும்பம் கையசைக்க, அவர் கண்ணீர் மல்க, குடும்பம் கண்ணீர் மல்க, இப்படி ஒரு பயணம் அன்பார்ந்தவர்களே, தன்னுடைய குடும்பம் தன்னுடைய உறவுகள் தன்னுடைய கண்ணுக்கு மறையும் வரை அவருடைய பார்வையில் அது பார்க்கப்பட்டதாகவே அப்படியே பிரிந்து செல்லுகின்ற அந்த காட்சி, அப்படியே நான் கபிரிஸ்தான் நோக்கி சந்தூக்கில் சுமக்கப்படுகிறேனோ என்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு பெரிய காட்சியாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே. எனவே இதைத்தான் ஒவ்வொரு ஹாஜியும் தன்னுடைய குடும்பத்தில் இருந்து தன்னுடைய உறவுகளில் இருந்து தன்னுடைய வீடுகளில் இருந்து அவர் பிரிந்து செல்லும் அந்த நிலையில் அவர் காணுகின்றார். ஆக அன்பார்ந்தவர்களே, இப்படியாக ஒவ்வொரு கட்டங்களிலும் அவர் கடந்து கடந்து இறுதியாக அரபாவுடைய அந்த வெளியை அடையும் போது அவருக்கு மஹ்ஷருடைய நினைவு வந்துவிடும். தலைவிரி கோலமாக பல கடமைகளை நிறைவேற்றிய சோர்வில், பல கடமைகளை நிறைவு செய்த களைப்பில் அவர் அரபாவிலே நின்று கொண்டிருப்பார். வெயில் கொட்டி கொண்டிருக்கும் அவருடைய அழுகை, அவருடைய கெஞ்சுதல், அவர் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகின்ற அந்த முறைகள் எல்லாம் மஹ்ஷர் மைதானம் சந்திக்கப்பட்டு அவருடைய கண்ணுக்கு அவருடைய தவறுகள், குற்றங்கள், பாவங்கள், அவர் இழைத்த அநீதிகள் எல்லாம் முன்னிறுத்தப்படும் பொழுது, யா அல்லாஹ், இவைகள் தெரியாமல் அறியாமல் புரியாமல் செய்யப்பட்டவைகள், மன்னிப்பு கிடையாதா, மன்னிப்பு இல்லையா, அழிக்கப்பட மாட்டாதா என்று கெஞ்சுகின்ற அந்த காட்சி அவருடைய மனக்கண் முன் வர அவர் அரபாவில் அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்ற அந்த நிலை, அன்பார்ந்தவர்களே, இவரை மரணப்படுக்கையில் இருந்து மக்களுடைய மைதானம் வரை இழுத்து செல்லுகின்ற ஒரு மேலான உயர்ந்த ஒரு கடமைதான் அன்பார்ந்தவர்களே இந்த ஹஜ்ஜுடைய கடமையாக இருக்கிறது. நம்முடைய உறவுகளிலே சொந்தங்களிலே இருந்து யாரெல்லாம் சென்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஹஜ்ஜே மப்ரூரா கிடைக்க வேண்டும் என்று நாம் துவா செய்ய வேண்டும். அவர்களைப் போல நாமும் அந்த கடமைக்கு செல்ல வேண்டும். சில வேளைகளிலே முன்பு அந்த கடமை செய்திருப்போம், பண துப்புரவு இல்லாமல், நம்முடைய உள துப்புரவுகள் இல்லாமல் அந்த பயணங்கள் செய்யப்பட்டிருந்தால் இப்பொழுது நான் உணர்ந்திருக்கிறேன், புரிந்திருக்கிறேன், திரும்பவும் எனக்கு ஒரு தெளிவான ஹஜ்ஜி கிடைக்க வேண்டும், தெளிவான அந்த உயர்ந்த பயணம் கிடைக்க வேண்டும் என்ற அவாவிலும் அதிகமானவர்கள் நம்மிலே இருப்போம். நமக்கும் அந்த ஹஜ்ஜிகள் கடமையாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தவறுகளை மன்னிப்பாயாக, நம்முடைய குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக, நம்மை உலகத்திற்கு ஈன்று கொண்ட தன்னுடைய மாதா பிதாக்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. யாரெல்லாம் உன்னுடைய ஆலயம் நோக்கி பணத்தை செலவழித்து உடலை செலவழித்து வந்திருக்கிறார்களோ, யா அல்லாஹ், அவளுடைய ஹஜ்ஜுகளை ஹஜ்ஜே மப்ரூராவாக ஆக்குவாயாக, அவளுடைய ஹஜ்ஜுகளை ஏற்றுக்கொள்வாயாக, அவர்களின் செலவுகளை ஏற்றுக்கொள்வாயாக. அவர்கள் யாருடைய அமானிதமாக துவாக்களை இஸ்திகபார்களை கொண்டு வருகிறார்களோ அவைகளுக்கு நீ விடையளிப்பாயாக, அவைகளை நீ ஏற்று அங்கீகரிப்பாயாக, அவருடைய உடலுக்கு நீ ஆரோக்கியம் வழங்குவாயாக. மிகவும் தெளிவாகவும் அழகாகவும் அந்த ஹஜ்ஜுடைய கடமைகளை உணர்ந்து புரிந்து செய்து அவர்கள் திரும்ப தங்களுடைய நாடுகளுக்கு, வீடுகளுக்கு, கிராமங்களுக்கு வந்து சேர நீ தௌஃபீக் செய்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.